நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலியாவில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் போலீஸ் விசாரணை அல்லது வழக்குகள் ஏதேனையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தால் அதை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் சிட்னி வாழ் சட்டத்தரணி நோயலின் ஹரேந்திரன் அவர்களோடு உரையாடுவோம். இந்நிகழ்ச்சியில் கூறப்படுபவை பொதுவான ஆலோசனைகளே அன்றி தனிப்பட்ட ஆலோசனைகள் அல்ல. வணக்கம் நோயலின் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலியாவில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் ஏனையவர்களைப் போலவே எதிர்பாராத விதமாக போலீஸ் விசாரணை வழக்குகள் என்று பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். அப்படியானவர்கள் எங்கே உதவி பெறலாம், விசாரணைகளின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று உரையாடுவோம். முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள், புகலிட கோரிக்கையாளர்கள் என்ன மாதிரியான வழக்குகள் அல்லது போலீஸ் விசாரணைகளில் அகப்படக்கூடும் என்று விளக்குங்கள்.
புகலிட கோரிக்கையாளர்கள் நிறைய வழக்குகளில் சிக்கிறது உண்டு. ஆனால் கூடுதல் அளவாக நாங்கள் பார்க்கறது வந்து ட்ரிங்க் டிரைவிங், அதாவது மதுபானம் அருந்திட்டு கார் ஓடுறது, இல்லை என்று சொன்னால் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கும் போது, அதாவது வந்து உங்களோட லைசன்ஸை நீங்கள் கார் ஓட்ட முடியாதுன்ற ஒரு காலப்பகுதி கொடுத்துருப்பாங்க கோர்ட்டால், அந்த நேரத்தில் கார் ஓட்டுறது, பக்கத்தில் தானே வீடு இருக்குது என்று கார் எடுத்து ஓடுறது, இல்லை என்று சொன்னால் டொமெஸ்டிக் வயலன்ஸ், அதாவது வீட்டில் பிரச்சனை பட்டு அதன் மூலம் போலீஸாரை கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு கேஸில் சிக்கொள்றது, இல்லைண்டா குடிச்சிட்டு மது அருந்திட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன வாக்குவாதமையும் இருக்கலாம், இருக்கும்போது யாரோ ஒருத்தர் போலீஸை கூப்பிட்டு அதன் மூலம் கேஸில் ஈடுபடுற சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகளுக்குள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் சிக்கிக்கொள்றாங்க.
இப்படியாக ஒரு பிரச்சனையில் அகப்படுகின்ற புகலிட கோரிக்கையாளரிடம் போலீசார் விசாரணையை மேற்கொள்ள வரும்போது அந்த புகலிட கோரிக்கையாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லது எப்படி பதிலளிக்க வேண்டும்?
போலீசார் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களை விசாரணைக்கு அழைத்தார்கள்ண்டா, நீங்கள் போலீஸாருக்கு கொடுக்க வேண்டிய சில தகவல்கள் நீங்கள் நிச்சயமாக கொடுக்க வேணும். உங்களோட பேர் என்னென்னு கேட்டால் உங்களோட நிச்சயமாக உங்களோட முழு பெயரையும் நீங்கள் வசிக்கும் அட்ரஸையும் கொடுக்கறது முக்கியம். அதை விட வேறு தகவல்கள், அதாவது உங்களை குறித்த தகவல்கள் ஏதாவது கேட்டாங்கள்ண்டா, இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, ஏன் வந்தீங்க, எந்த விசாவில் வந்தீங்க, அதுகள் கொடுக்கலாம். அதில் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களோட இந்த எந்த காரணம், அதாவது இப்போ ஒரு வீட்டில் இப்போ சொல்லுவோம், நீங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை பட்டிருக்கு, புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு வாக்குவாதமோ ஏதோ நடைபெற்றிருக்குது, யாரோ ஒருத்தர் போலீஸை கூப்பிட்டுருக்குறாங்க, அப்படி அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் போலீஸ் உங்களோட வீட்டை வந்து உங்களோட கதைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டிய ரெண்டு கேள்விகள் தான். முதலாவது கேளுங்கள், நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்களா, அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் போலீஸ் கூப்பிடும்போது அவங்களோடய போங்க, நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல தேவையில்லை, உங்களோட பேரையும் தகவலையும் விட்டு வேறு ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போயும் அவங்க திரும்ப கேட்பாங்க, நீங்கள் கதைக்க போகிறீங்களா, இன்டர்வியூ கொடுக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் கொடுக்க தேவையில்லை, நான் ஒரு லாயரோட பேச போகிறேன்னு சொல்லி நீங்கள் லாயரோட பேசுங்க, அவ்வளவுதான். ஆனால் அரெஸ்ட் பண்ண இல்லை உங்களோட சும்மா கதைக்க தான் வந்திருக்கிறோம்னு சொன்னால் நல்ல வடிவாக கோவப்படாமல் சாந்தமாக, இல்லை நான் உங்களோட கதைக்க விரும்பவில்லை, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களோட வரவில்லை என்று சொல்லி நீங்கள் அதை போறதை மறுதளிக்கலாம். அரெஸ்ட் பண்ணினா அவங்களோட போகப்படும், அரெஸ்ட் பண்ணவில்லை என்றால் நீங்கள் மறுதளிக்கலாம். மற்றது ஒரு போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணினாலோ உங்களை கூப்பிட்டாலோ நீங்கள் எப்பயுமே நான் என்ன வக்கீலோ சட்டத்தரணியோட கதைக்க வேணும் என்று சொல்லி வக்கீலோ சட்டத்தரணியோ உடனடியாக தொடர்பு கொள்றதுக்கு அவங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தே ஆக வேணும். அது எந்த நேரமாயும் இருக்கலாம், வங்கியாயும் இருக்கலாம். அதை நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சிருக்க வேணும்.
இப்போது முக்கியமான விடயம், இப்படியான வழக்குகளில் சிக்குகின்ற புகலிட கோரிக்கையாளர்களின் விசாக்களை இது பாதிக்குமா, அவர்களது விசாக்களுக்கு என்ன நடக்கும்?
நன்றி அந்த கேள்விக்கு. என்ன இந்த மாதிரி நிறைய கேசஸ் எங்களுக்கு வருது, என்னண்டா நிறைய இப்போ கப்பல் மூலம் இங்கே வந்தவர்கள், அதாவது 2012 பிறகு வந்தவர்கள் தற்காலிக விசாலே இருக்கிறாங்க. ஸோ அது ஒன்றில் இப்போ உங்களுக்கு நீங்கள் அகதி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தீங்கள்னு சொன்னால் ஒன்றில் நீங்கள் 3 வருஷ விசா இல்லாட்டி 5 வருஷ விசா, அதாவது TPV இல்லையெண்டா ஷெப் என்ற விசா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அப்படி ஒரு விசா கொடுக்கப்பட்டிருந்தா உங்களோட சென்டென்ஸ், அதாவது நீங்கள் ஜெயிலுக்கு போக தேவையில்லை, ஆனால் ஜட்ஜே உங்களுக்கு சில வேளை ஒரு 12 மாதம் சஸ்பெண்டட் சென்டென்ஸ், அதாவது நல்லடத்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கலாம் 12 மாதத்துக்கு. இமிக்ரேஷனை பொறுத்த வரையில் அவங்க அதை கணக்குகள் எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு இன்னொருக்கா நாங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால், இன்னொருக்கா உங்களுக்கு ஷெஃபோ டிபிபியோ அப்ளை பண்ணுறது இல்லை, அந்த அது நிச்சயமாக அவங்க அதையும் கருத்துக்கள் எடுப்பாங்க. அதே கையோட நீங்க வந்து ஒரு ஒரு பிரிட்ஜிங் விசா இல இருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு தற்காலிக விசா. அது வந்து கொடுக்கறது நீங்க தற்காலிகமா இந்த நாட்டுல இருக்கிறதுக்காக தான். நீங்க நாட்டை விட்டு போறதுக்கு முதல் இந்த நாட்டுல நீங்க சட்ட ரீதியா வாழணும்ன்றதுக்காக கொடுக்குற விசா. அதை எந்த நேரமும் கேன்சல் பண்ணலாம். அப்போ ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டிட்டு நம்மன்னு சொன்னா அந்த விசா கேன்சலேஷன் 90% நிச்சயமா நடக்கும். ஏனென்று சொன்னா குடிபரப்பு திணைக்களத்தை பொறுத்த வரையில தப்பு செய்யறவங்க இந்த சமுதாயத்துக்கு ஆபத்தா இருக்கிறாக்கள்னு சொல்லி அவங்க முடிவு செய்யறாங்க. ஸோ அதால அவங்க விசாவை கேன்சல் பண்ணி இவங்கள டிடென்ஷன்ல போடுவாங்க. ஒருத்தர் ட்ரிங்க் டிரைவிங்ல வாகனம் அடிபட்டிருக்கு, வாகனம் அடிச்சு அவருக்கு உண்மையாகவே அவருடைய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 சென்டென்ஸில் 3 ஜெயில் மிச்சம் பரோல். ஆனால் அவருடைய முள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 12. அப்போ இமிக்ரேஷன் என்ன செஞ்சாங்க, அவருடைய பிரிட்ஜிங் விசா இயை கேன்சல் பண்ணி அவரை டிடென்ஷனில் போட்டாங்க. அப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவரால் வெளியால் வந்து நடமாட முடியவில்லை. அவர் வந்து நேரடியாக இமிக்ரேஷன் டிடென்ஷனுக்கு தான் போவார். அதே மாதிரி எத்தனையோ கேசஸ், எத்தனையோ இளைஞர்கள் புலியான நண்பர்களோட சேர்ந்தோ செயல்பட்டதால நிறைய நிறைய இளைஞர்கள் அந்த குற்றத்தை அவங்க செய்யவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தோட இருந்ததால எத்தனையோ பேர் செய்யாத குற்றத்தை ஒத்துக்கொள்றதால உங்களுக்கு அது உங்களுடைய இமிக்ரேஷனுக்கு நிச்சயமா பாதிக்கும். ஏனென்றால் சட்டத்தில் அது எழுதி இருக்குது, திட்ட தெளிவாக எழுதி இருக்குது. ஒரு சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இல்லாத நபர்கள் எழுதியிருக்கு. அதே மாதிரி மினிஸ்டீரியல் டிரெக்ஷன் இருக்காது, அதுல சொல்லியிருக்கிறாங்க இந்த நாட்டுல நிறைய நாள் வசிக்காதவங்க, அதாவது சின்ன குழந்தையாவே இங்க வராதவங்களோ இங்க வளராதவங்களா இருந்தா அவங்க குற்றம் செஞ்சா இங்க வளர்ந்தவங்களை விட இங்க புதுசா வந்தவங்க செஞ்ச குற்றத்தை நீங்க கூட கவனத்துக்குள்ள எடுக்க வேணும். ஏன்னா அவங்க இந்த சமுதாயத்துக்கு ஆபத்தானவங்க அந்த மினிஸ்டீரியல் டிரெக்ஷன்ல எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கருத்துக்களை எடுக்க வேணும். நீங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கி கொண்டா இதெல்லாம் நீங்க கருத்துக்களை எடுத்தே தீர வேணும். ஒரு கேஸ் மட்டும் சொல்றேன், மனைவியும் ஹஸ்பண்டும் வாக்குவாதப்பட்டவங்க, அடிப்படையில வாக்குவாதப்பட்டவங்க. வாக்குவாதப்படும் போது மனைவி இவர் இப்படி நார்மலா என்னோட கதைக்கிறேலே என்ற காரணத்துக்காக அவ போலீஸை கூப்பிட்டவ. போலீஸை கூப்பிட்ட உடனே போலீஸ் வந்து ஹஸ்பண்டை பிடிச்சு ஆப்வியஸ்லி கொண்டு போய் ரிமாண்ட்ல போட்டு பேர்ந்து அவரை வெயில் பண்ணி வெளியால விட்டு அவங்களுக்கு ஏவியோ கொடுத்தது. அப்ப அவரை பொறுத்த வரையில அவருக்கு 12 ஏவியோ பதிஞ்சிருக்கு, அதால அவருக்கு பிரிட்ஜிங் விசாயி கிடைக்கல. போலீஸ் அவங்களோட வேலையை செஞ்சே ஆகணும். அவங்களோட வேலை வந்து எல்லாரையும் பாதுகாப்பா வச்சு கொள்றதுதான் அவங்களோட வேலை. ஸோ அவங்க வந்து புருஷனுக்கு எதிராக இந்த ஏவியோவை நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காட்டியும் போலீஸ் எடுக்கும். அப்ப அது பதிஞ்சதுண்டா உங்களோட இமிக்ரேஷன், உங்களோட விசா வந்து உங்களோட விசாவை அது பாதிக்கும்.
இப்படியான வழக்குகளில் சிக்குகின்ற புகலிட கோரிக்கையாளர்கள், நான் என்னுடைய சட்டத்தரணியிடம் பேச வேண்டும் என்று சொல்லலாம் என்று கூறினீர்கள். ஆனால் எல்லோருக்குமே அவரவருக்கான சட்டத்தரணி இருக்க மாட்டார் இல்லையா? அப்படியானவர்கள் இங்கே தமக்கான சட்ட உதவியை பெற்றுக்கொள்ளலாம்.
இப்ப உங்களுக்கு உடனடியாக ஒரு சட்டத்தரணியோ வக்கீலோ தெரியவில்லையா, நீங்கள் இப்ப உங்களை நீங்க உங்களை பிடிச்சு கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் உங்களை செல்லுல வச்சிருந்தாலும் நீங்களா வாக்குமூலம் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. நான் சட்டத்தரணியோட கதைக்க வேணும் என்று சொல்லி ஃப்ரீயா சட்டத்தரணிகள் இருக்கிறாங்க. லீகல் எய்ட் என்ற நிறுவனம் ஒன்று இருக்குது, கோர்ட்டில் உங்களை ப்ரொடியூஸ் பண்ணும்போது லீகல் எய்ட் லாயர் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ லீகல் எய்ட் லாயர் ஒன்று கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஆங்கிலம் வடிவ தெரியாட்டி தயவு செஞ்சு ஆங்கிலத்தில் கதைக்க வேண்டாம். தமிழ் இன்டர்பிரிட்டர் ஒரு ஆளை கூப்பிட்டு கேளுங்கோ. தமிழ் இன்டர்பிரிட்டர் கொடுக்க வேண்டியது அது கோர்ட்டுண்ட கடமை கொடுப்பினம் உங்களுக்கு. எவருக்கும் ஒரு சட்டத்தரணி எடுத்தோம்னு சொன்னா சட்டத்தை வடிவா உங்களுக்கு விளங்கப்படுத்த வேணும். நீங்க இதுல என்ன தவறுகள் என்ன சரி என்று சொல்லி என்ன, இது பெரிய விஷயம். அப்ப இதுக்கு நிச்சயமா மொழி பிரச்சனை ஒன்று இருக்க கூடாது. அதன் காரணமாக ஒரு தமிழ் இன்டர்பிரிட்டரை வச்சு நீங்கள் இந்த லீகல் எய்ட் லாயரோட நிச்சயமா பேசலாம். அப்ப இவள் உங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு லாயர் கொடுப்பினேன், அதே கையோட இன்டர்பிரிட்டர் ஒன்றும் நீங்க நிச்சயமா கேட்க வேணும், எனக்கு ஒரு தமிழ் இன்டர்பிரிட்டர் தாங்கன்னு சொல்லி. இல்லை என்று சொன்னால் போலீஸ்கிட்டே நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒரு லீகல் எய்ட் லாயர்னு பிடிச்சிட்டாங்க. போலீஸே உங்களுக்கு இன்டர்பிரிட்டரையும் அவள் டயல் பண்ணி தருவினேன்.
மிக்க நன்றி நோயலின் அவர்களே. வழக்குகள் அல்லது விசாரணைகள் எதிர்கொள்கின்ற புகலிட கோரிக்கையாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கே உதவி பெறலாம் என விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.